கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 30.
இத்தனை நேரத்திலிருந்து இத்தனை இந்த பாடம் என்று அவர்களுக்கான ஒரு கால அட்டவணை இருக்க வேண்டும். காலவட்டனை அட்டவணையை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே முதலிலே காலம், பிறகு கால அட்டவணை மட்டும் இருந்தால் போதாது. அதற்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே இவர்கள் என்னென்ன படிக்க வேண்டும் என்கின்றதை நியதி செய்ய வேண்டும். இது ரெண்டும் முக்கியம். அதுக்கு பிறகுதான் மாணவனை வகுப்பறைக்கு கூப்பிட வேண்டும். அதுக்கு முன்னுக்கு வகுப்பறைக்கு கூப்பிட்டால் அவன் சும்மா இருந்து குழப்படி பண்ண தொடங்கி விடுவான். ஆகவே அவனுக்கான டைம் டேபிள், அந்த டைம் டேபிளுக்கு பிறகு அவன் என்ன படிக்க வேண்டும் என்கின்ற திட்டம், இது ரெண்டும் தயார் பண்ணிய பிறகுதான் மாணவனை உள்ளே கூப்பிட வேண்டும். ஆகவே இறைவன் முதலிலே என்ன செய்கிறான் என்றால் காலம் என்கின்ற ஒரு தத்துவத்தை உண்டாக்குறான். காலம் என்கின்ற தத்துவத்தை விளங்கிக் கொள்வது என்பது ஒரு பெரிய அறிவு. நாம் காலம் என்பதை நான் திரும்ப திரும்ப முன்பும் சொல்லியிருக்கிறேன். காலம் என்பதை நாங்கள் மணிக்கூட்டுக்குள்ளும் கலண்டருக்குள்ளும் அடக்கி வைத்திருக்கிறோம். அது ஒரு பொய்யான கற்பனை. அதை முதலிலே உள்ளறிவுக்கு உணர்த்தி விட்டோம் என்றாலே பெரிய விஷயம். காலம் என்பது நாம் இந்த கலண்டர் மணிக்கூடு என்பதெல்லாம் அதை கூறுபடுத்தி நாம் விளங்குவதற்காக அல்லது நாம் இயங்குவதற்காக செய்த ஒழுங்கே தவிர காலம் என்பது கூறுபடக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது எப்படி ஆகாயம் பிரிந்து கிடக்கிறதோ அப்படி காலம் என்பதும் பிரிந்து கிடக்கிறது. அந்த காலத்துக்குள்ளே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்குறள் வகுப்பிலே நான் முன்பு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். நம்முடைய இயக்கம் காலம் இடம் என்கின்ற ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் நம்முடைய இயக்கம் நடக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலமும் இடமும் இல்லாவிட்டால் நம்முடைய இயக்கம் இருக்காது. எப்படி இடம் என்பது ஒரு ஊடகமோ காலம் என்பதும் ஒரு ஊடகம் என்று தெரிய வேண்டும். காலம் என்பது ஏதோ இந்த கலண்டர் கழிக்கிற வேலை அல்ல. நம்முடைய இயக்கத்துக்கு இடம் என்பது தூளமாக தெரிகிற ஒரு ஊடகம். நான் இப்ப இதுல இருந்து நடக்கிறேன், இருக்கிறேன், உட்காருகிறேன் என்கிற பொழுது இடம் எனக்கு ஒரு தூள ஊடகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே காலம் என்பதும் என்னுடைய ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஊடகம். காலம் என்பது இல்லாவிட்டால் என் இயக்கம் நிகழாது. நீங்கள் சும்மா நினைத்து பாருங்கள், மூளை குழம்புகிற விஷயம்தான். இப்போ நேரம் காலம் என்ற ஒன்று சொல்லுகிறோமே, அந்த காலம் என்ற ஒன்று இயங்காமல் நின்று விடுமானால் எனக்கு இடம் இருந்தாலும் நான் இயங்க முடியாது. பல தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்போ காலம் நகராவிட்டால், இப்போ 11 மணியிலிருந்து 11:01 வராவிட்டால் என் கை தூக்குதல் நடக்காது. அதுக்குள்ளே 1 செகண்ட் கழிகிறது அல்லவா? நான் இப்படி இருக்கிற கையை இப்படி அசைக்கிறேன் என்றால் அதுக்குள்ளே 1 செகண்ட் கழிகிறது. எனக்கு அந்த அந்த நேரத்துக்குள்ளே இயங்குகிறேன் என்பது தெரியவில்லை. அந்த நேரத்தை அசையாமல் நிறுத்திவிட்டால் என் கை நின்று போகும். இப்படி அந்த இடம் தாண்டுவதற்கு காலம் துணை செய்கிறது. எங்களுக்கு அது பெரும்பாலும் விளங்காதபடியால் காலத்துக்குள்ளே நாம் இயங்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்வதில்லை. ஆகவே காலம் என்பது பெரிய விஷயம். அந்த காலத்தை பற்றி காலம் பற்றிய பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி முடித்திருக்கிறார்கள். நான் முன்பு சொல்லியிருப்பேன் என்ற உணர்விலே பல விஷயத்தை தவிர்க்கிறேன். இப்போ நாங்கள் கலியுகம் என்று சொல்லுகிறோமே, ஒரு குறிப்பிட்ட காலம் காலங்களுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். எப்படி நிமிஷம் விட்டோம், வாரம் வருஷம் விட்டோமோ அதுபோல பெரிய காலத்தை கலியுகம் என்கிறார்கள். கால மாற்றத்திலே பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காலம் என்பது ஒரு சடம், அதுக்கும் அறிவில்லை, அதையும் புரிந்து கொள்ளுங்கள். தத்துவங்கள் எல்லாம் சடங்கள் தான். ஆனால் அந்த சடம் சில விஷயத்தை இயக்குகிறது. காயாக இருக்கிற மாங்காய் புளிக்கிற மாங்காய் பிறகு ஒரு மாதத்தினாலே இனிக்கிறது, பழுத்து இனிக்கிறது. என்ன நடந்தது இந்த இடைக்காலத்தில் என்றால் 1 மாத காலம் போயிருக்கிறது. கால மாற்றத்திலே சடம் புளித்த மாங்காய் இனிக்கிறது. காயில் புளிப்பதென்ன கண்ணபரமாத்மா, நீ கனியில் இனிப்பதென்ன கண்ணபரமாத்மா என்று பாரதியார் பாடுகிறார். ரெண்டும் ஒன்றுதான். ஆக காலம் கொஞ்சம் நகர்ந்த உடனே புளித்தது இனிக்கிறது. முட்டையாக இருந்தது 21 நாள் காலம் கழிந்த உடனே குஞ்சாக வெளிவருகிறது. ஆகவே காலம் என்பது சடமாக இருந்தாலும் அதற்கு சில ஆற்றல்கள் உண்டு. சடப்பொருளும் சில விஷயத்தை செய்விக்கிறது. அந்த கால தத்துவத்தை நாம் ஒரு நாளைக்கு தனியே விளங்குவோம். இன்றைக்கு அது கால அளவுக்கு அதிகமாக போனால் தத்துவத்தை கைவிட்டு வந்து விடுவோமோ தெரியவில்லை. கால தத்துவம் என்பது ஒரு பெரிய தத்துவம். அதனாலே தான் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் வினைச்சொல் பற்றி சொல்லுகிற பொழுது வினைச்சொல் காலம் காட்டும் என்று சொன்னார்கள். பெயர் சொல் காலம் காட்டாது. கந்தன் என்று ஒரு பெயரை சொன்னோமானால் காலம் அது என்ன காலம் என்பது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கந்தன் வந்தான் என்று வினை சொல்லி சொல்லுகிற பொழுது வந்தான் வருவான் வரப்போகிறான் என்ற இந்த பெயர்களை வைத்துக் கொண்டு அது காலம் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். ஆகவே வினை சொல்லில்தான் காலம் காட்டும். ஆகவே அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் வினை செய்ய காலம் தேவை. இந்த காலம் இன்னும் பல வகையாக இலக்கணத்திலே சொல்லப்படுகிறது. அதுவே அதை வைத்துக் கொண்டு நாம் கால தத்துவத்தை இன்னும் விளங்கலாம். இது ஒரு 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 மேலோட்டமான செய்திகள் சொல்லி கொண்டு போகிறேன். காலத்தை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று. உண்மையிலே அப்படி காலங்கள் என்பது இல்லை என்பது தத்துவ ஞானிகளுடைய விளக்கம். ஏனென்றால் காலம் என்பது ஒன்றுதான், நிகழ்காலம்தான் காலம். இறந்த காலம் என்பது என்னவென்றால் நிகழ்காலம் எங்களை விட்டு கடந்து போய்விடுகிறது. கடந்து விடுகிற பொழுது அதை இறந்த காலம் என்கிறோம். நிகழ்காலத்தை நோக்கி வர இருக்கிற காலத்தை வருங்காலம் என்கிறோம். மொத்தத்திலே காலம் என்பது நிகழ்காலம்தான் என்று கருதுகிறார்கள். ஆனால் நமக்கு நிகழ்காலத்தை அனுபவிக்கிற ஆற்றல் இல்லை. ஏனென்றால் நிகழ்காலம் இந்த நம்மை காலம் கடந்து கொண்டு போகிற பொழுது நுட்பமான விஷயங்கள் காலம் கடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கடக்கிற நேரத்திலே காலத்தை அனுபவித்தால்தான் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியும். அப்படி என்றால் என்ன செய்யப்படும், இயங்குகிற காலத்தை நிறுத்த வேண்டும். இதை நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்களோ தெரியவில்லை. காலம் இப்படியே கடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ கடந்து கொண்டிருக்கிறங்கிற பொழுது நிகழ்காலம் உடனேயே இறந்த காலமாகி விடுகிறது. கடக்கிற பொழுது நிகழ்காலம் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறபடியால் அந்தந்த வினாடியிலேயே இறந்த காலமாகி கொண்டிருக்கிறது. வருங்காலம் கற்பனையாக இருக்கிறது. நிகழ்காலம் என்பதை தான் நாம் அனுபவிக்க வேண்டும். இறந்த காலத்தை அனுபவிக்க முடியாது, வருங்காலத்தை அனுபவிக்க முடியாது, நிகழ்காலத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் என்ன கஷ்டம் என்று கேட்டால் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் நம்ம அந்த காலம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது கடந்து கொண்டே இருக்கிற பொழுது நிகழ்காலத்தையும் நாம் அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே நிகழ்காலத்தை யார் அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்த காலம் என்பதை உணர்ந்து அனுபவிக்கிற மனோசக்தியை எவன் நிறுத்த முடியுமோ அவனுக்குத்தான் காலம் என்பது அகப்படும். நமக்கெல்லாம் காலம் நம்மை விட்டு போகிற விஷயம்தான். மனதை நிறுத்துகிறவனுக்கு காலம் நிற்கும். இது பற்றி நடைமுறையிலே எத்தனையோ விளக்கம் சொல்லுகிறார்கள். மனம் கடந்து போகிற பொழுது கடக்காமல் எவன் நிப்பாட்டுகிறானோ அவனுக்குத்தான் நிகழ்காலம். ஞானியர்களுக்குத்தான் அது வாய்க்கும் என்கிறார்கள். நமக்கு நிகழ்காலம் என்பது ஒரு கற்பனை தான். அந்தந்த வினாடியிலேயே நான் சாப்பிட்டு தமிழில் இலக்கணம் எழுதுவதற்காக எழுதுகிறோம். சாப்பிட்டான் என்றால் இறந்த காலம், சாப்பிடுகிறான் நிகழ்காலம், சாப்பிடுவான் இறந்த காலம் என்கிறான். சாப்பிட்டான் சாப்பிடுகிறான் என்று சொல்லுவது அந்தந்த வினாடியே இறந்த காலமாகி கொண்டிருக்கிறது. நீ எப்ப சாப்பிடுவது என்பது நாம் ஒரு கற்பனையாக நிறுத்தி வைத்து சொல்லுகிறோமே தவிர ஒரு ஒரு பிடி சாப்பாட்டை நீ இப்படி எடுத்து வாயிலே வைக்கிற பொழுது அது இறந்த காலமாகி விடுகிறது. ஆகவே நிகழ்காலம் என்பது எவனுக்கு மனதை நிறுத்த முடியுமோ, மன இயக்கத்தை நிறுத்த முடியுமோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் வரும். அது ஞானியர்களுக்கு மட்டும் சாத்தியமானது என்பது பற்றி காலம் பற்றி பல விஷயங்கள் இருக்கின்றன. மேலும் மேலும் நாம் அதை பற்றி படிக்கலாம். அந்த காலம்தான் நாம் இயங்குவதற்கான ஒரு ஊடகமாக, சூக்கும ஊடகமாக கடவுள் முதல் முதலாக அதை அமைக்கிறான். காலம் என்பது இல்லாவிட்டால் இயக்கம் இல்லை. அதை திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். அது பற்றி இன்றைக்கு மேற்கு நாட்டார் மிக ஆழமாக சிந்தித்து அந்த சிந்தனையை கற்பனையாக்கி சினிமா படங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். கால இயந்திரம், டைம் மிஷின் என்பதை வைத்து எத்தனையோ சினிமா படங்கள் ஆங்கிலத்திலே வந்து விட்டன. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எனக்கு அதுக்குள்ளே போனால் எனக்கு மனம் முழுவதும் அந்த எண்ணமே நாள் முழுவதும் நிற்கிறது உண்டு. என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லுகிறோம், ராஜராஜ சோழன் 7வது நூற்றாண்டிலோ 9வது நூற்றாண்டிலோ என்னமோ வாழ்ந்தான் என்பது. காலம் என்பது முடிகிற ஒரு பொருள் இல்லை. காலம் என்பது மொத்தமான ஒன்றுதான். அதிலே அப்போ ஏழாம் நூற்றாண்டு என்பது அதிலே எங்கேயோ ஒரு இடத்துல பொருந்தி நிற்கும். நான் கடந்து வந்து இப்ப 21ஆம் நூற்றாண்டுலேயே நிற்கிறேன். அப்போ எனக்கு என்னை பொறுத்தவரையிலே ராஜராஜ சோழன் இல்லை, அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள். இப்போ எல்லாரும் காலம் என்கின்ற அந்த ஒரு ஊடகத்துக்குள்ளே தான் நான் இங்கே நிற்கிறேன், அவர் அங்கே நின்றிருப்பார். நான் இங்கே இருந்து இங்கே திரும்பி போக முடியுமானால் ராஜராஜ சோழனை சந்திக்கலாம். இந்த கற்பனையே எவ்வளவு சுகமாக இருக்கிறது நினைத்து பாருங்க. அதாவது நான் காலம் என்கின்ற அந்த நேர் கோட்டிலே நான் கொஞ்சம் தள்ளி வந்து 21ஆம் நூற்றாண்டு என்று குறிக்கப்பட்ட புள்ளியிலே நான் நிற்கிறேன். ராஜராஜ சோழன் 7ஆம் நூற்றாண்டோ 8ஆம் நூற்றாண்டிலே நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்பி அந்த காலத்தை நோக்கி என்னாலே நான் காலத்திலே இயங்கத்தக்கவனே தவிர காலத்தை இயக்கத்தக்கவன் அல்ல. இயக்கத்தக்க கூடியவனாக வந்து நான் காலத்துக்குள்ளே பயணம் செய்வேனே ஆனால் ராஜராஜ சோழன் ஆகட்டும், ஞான சம்பந்தர் ஆகட்டும், அப்பர் ஆகட்டும், எல்லாரையும் சந்திக்க முடியும் என்கின்றது ஒரு ஒரு சிந்தனை. இதை ஆங்கிலேயர்கள் இப்பொழுது நிறைய சினிமா படம் காலப்பட்டகம் கால வாகனம் என்று ஒன்று கண்டுபிடித்து அதுக்குள்ளாக முன்னும் போகலாம் பின்னும் போகலாம் என்று எத்தனையோ பண்ணுகிறார்கள். அதெல்லாம் நாம் பண்ணியிருக்க வேண்டிய வேலை என்றால் நம்மவர்கள் தான் இந்த கால தத்துவத்தை இவ்வளவு நுட்பமாக விளங்கப்படுத்தி சொன்னவர்கள். நாம் திருநெருப்பு செய்துவிட்டு தீர்த்தம் முடிக்கிறதோடு நிறுத்தி விட்டோம். இந்த அறிவு சிந்தனைகளுக்குள்ளே அதிகம் போகவில்லை, போக வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் நாம் உலகத்துக்கு உபகரித்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே இறைவன் முதலிலே ஒரு உயிர் இயங்க வேண்டுமானால் அதற்கான கால அட்டவணை இடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கால தத்துவம் என்ற தத்துவத்தை அசுத்தமாயிலே இருந்து தோற்றுவிக்கிறான். இப்பொழுது கால தத்துவம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த கால தத்துவத்துக்குள்ளே உயிர் இயங்குவதற்கான அதனுடைய ஒரு பாடத்திட்டம் அமைக்க வேண்டும். டைம் டேபிள் போட்டாகிவிட்டது. அந்த டைம் டேபிளுக்குள்ளே இது என்ன படிக்கப் போகிறது என்பதற்கான ஒரு பாடத்திட்டம் அமைக்க வேண்டும். அந்த பாடத்திட்டம் என்னவென்றால் ஒரு பிறக்க தோன்றப்போகிற உயிர் என்னென்ன வேலை, இந்த இவ்வளவு காலம்தான் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே இவ்வளவு காலம்தான் நிற்க முடியும், இதிலே எல்லாம் ஒருவரும் மாற்றம் பண்ண முடியாது. எந்த டாக்டர் ஊசி போட்டால் என்ன, கடற்கரையிலே போய் நீங்கள் எவ்வளவு நடந்தால் என்ன, அந்த டைம் முடிந்தவுடனே அந்த அந்த உயிர் போய்த்தான் ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய நியதி. ஆகவே காலத்தை வகுத்து கொடுத்துத்தான் பிறகு இறைவன் அதில் என்னென்ன அனுபவிப்பது என்பதை முடிவு செய்வான். அந்த உயிர் என்னத்தை அது அனுபவிப்பது என்றால் உயிர் வினைகளை ஈட்டி வைத்திருக்கிறது. இப்போதைக்கு அதை அப்படி வைத்துக் கொள்ளுங்க, உயிர் நிறைய வினைகள் இருக்கிறது. அவ்வளவு வினையையும் ஒரு பிறவியிலே உயிர் அனுபவிக்க வேண்டுமானால் அதுக்கு 1000 வயசு கொடுக்க வேண்டும். 1000 வயசு கொடுத்தாலும் காணாது என்றால் அது புதுசு புதுசாக உண்டாக்கி கொண்டும் இருக்கும், உயிர் களைத்து போய்விடும். எந்த வேலையையும் ஒருத்தர் தொடர்ந்து செய்தால் களைப்புறுவது என்பது இயற்கை. ஆகவே அந்த உயிரை களைப்பதை பார்த்து கருணையுள்ளவனாகிய இறைவனுக்கு அதிலே கவலை வரும். ஒரு தாய் பிள்ளை ரொம்ப வேலை செய்தால் கவலைப்படுவாள் அல்லவா. ஆகவே குறிப்பிட்ட இந்த வேலையை மட்டும் செய். வீடுகளிலே தாய்மார் இந்த பெண் பிள்ளைகளுக்கு தான் அது பெரும்பாலும் இன்றைக்கு நீ உளுந்தாட்டு அல்லது வீட்டை சுத்தம் படுத்து என்று வேலைகளை வகுத்து கொடுப்பது போல இறைவன் உயிர்களுக்கு அதனதனுடைய வினைகளிலே இருந்து ஒரு அவனாக கொடுக்க மாட்டான், அது செய்த வினையினுடைய ஒரு தொகுதியை அனுபவித்து விட்டு வா என்று கொடுப்பான். நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், வினை என்பது நாம் செய்த மனதாலே வாக்காலே காயத்தாலே நாம் செய்த அத்தனையையும் திருப்பி நாம் அனுபவிக்க வேண்டும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இறைவனுக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா என்றெல்லாம் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் துன்பம் பட்ட உடனே. இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, நாம் செய்ததை நாம் அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். அப்படி துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும், இதுதான் அங்க நியதி. துன்பங்களை செய்துவிட்டு துன்பம் வந்து விட்டதே என்று அழுதுவோமானால் அது நாம் பொறுப்பாளியே தவிர அதற்கு கடவுள் பொறுப்பாளி இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்ததனுடைய ஒரு தொகுதியை வினையாக இறைவன் கூட்டுகிறான். எந்த பகுதியை கூட்டுவான், அவன் என்ன இது போட்டு பார்ப்பானா, துண்டு போட்டு இவ்வளவு கூட்டலாமா என்று பார்ப்பான் இல்லை. வினைக்கும் முதிர்ச்சி காலம் என்று ஒரு காலம் உண்டு, பக்குவம் என்று அதை சொல்வார்கள். வினை பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்ட வினைகளினுடைய ஒரு தொகுதியை இந்த ஆன்மாவுக்கு ஒரு பிறவியிலே அனுபவித்துட்டோம். உனக்கு இவ்வளவு ஆயுள் காலம் தரப்பட்டிருக்கிறது, இந்த ஆயுள் காலத்திலே நீ இவ்வளவு வினை அனுபவித்து விட்டு வா. அந்த வினை எங்கே இருந்து எடுப்பான் என்றால், இதனுடைய வினை, இது தேடி வச்சிருக்கிற வினையிலே பக்குவப்பட்ட வினையை பொருத்துவான். அது என்ன பக்குவப்பட்ட வினை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அது ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறார்கள், இந்த விதைகள் இருக்கின்றன, இந்த விதைகள் முளைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், அதை அதை என்னமோ சொல்லுவார்கள் அந்த உயிரியலாக படிப்பிக்கிற பொழுது, அந்த காலத்தை அந்த 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 தாவரங்கள் முளைப்பதற்கான ஒரு பக்குவ காலம் வர வேண்டும். அது வந்த பிறகுதான் முளை வெளியிலே வரும். அது ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு காலமாக இருக்கும். பயிரை போட்டு விட்டால் அடுத்த நாள் முளைத்து முளைதள்ளும். அதையே ஒரு தேங்காய் விதையை போட்டு விட்டோமானால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சென்ற பிறகுதான் முளைதள்ளும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முளை இருக்க முளைக்கிற காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. முளைக்கிற பக்குவம் வந்த அந்த வினையைத்தான் இறைவன் கூட்டுவான். இதனுடைய இது நிறைய வினை வைத்திருக்கும், அதிலே பக்குவப்பட்ட வினைகளிலே வினைகளை கூட்டி இதுதான் இந்த பிறவியிலே நீ அனுபவிக்க வேண்டிய வினை. அதை நன்றாக தெரிந்து கொள்ள, அதாவது காலம் வகுத்தாகிவிட்டது, இவ்வளவு காலம் நீ இருக்கலாம், இந்த காலத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியது இவ்வளவு. இப்போ பாடத்திட்டத்திலே பள்ளிக்கூடங்களிலே ஒரு 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 டேர்ம் என்று வைக்கிறார்கள். அந்த டேர்முக்குள்ளே இந்த சிலபஸ் நீ முடிக்க வேண்டும், பாடத்திட்டம் வகுத்து கொடுக்கிறார்கள் அல்லவா. அதுபோல காலத்தை வகுத்து விட்டு இந்த காலத்துக்குள்ளே நீ இவ்வளவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிப்பான். அப்படி இன்னென்னவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று நியமிக்கிறபடியால் அந்த தத்துவத்துக்கு நியதி தத்துவம் என்று பெயர் வந்தது. இவ்வளத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். முதலிலே கால தத்துவம் தோன்றுகிறது, கால தத்துவம் தோன்றிய பிறகு நியதி தோன்றுகிறது, இன்னென்ன அனுபவிக்க வேண்டும். இனி மாணவனை வகுப்பறைக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அப்படி அப்படி விளங்குகிற பொழுதுதான் அது நல்ல, அதாவது இந்த பள்ளிக்கூடத்திலே இத்தனை பீரியட், இந்த பீரியடுக்கு இவ்வளவு நேரம், இது தீர்மானிக்க பண்ணிவிட்டது. இதிலே எவ்வளவுத்தை படிப்பிக்க பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும், இது அடுத்ததாக நியமிக்கப்பட்டு விட்டது. நியமிக்கப்பட்ட பிறகு இனி தான் பிள்ளையை எழுப்பவன், அவன் நித்திரையாக கிடக்கிறான். கேவல நிலையுற்று பாடானம் போல தன்னுடைய இயல்பு நிலை ஒன்றுமே இல்லாமல் படுத்து கிடக்குது இந்த ஆன்மா. இதை எழுப்புவதற்காக இறைவன் இனி ஒவ்வொன்றாக தொடங்குவான். முதலிலே அதற்கு இயக்கமே இல்லாமல் கிடக்கிறது, ஆணவத்தின் ஆணவம் சூழ்ந்து அதை பற்றி கொண்டதனாலே அதற்கு மூன்றும் அதனுடைய இயல்பான இச்சைகிரியை ஞானம் மூன்றும் போய்விட்டது. இப்போ அது திரும்பி அதிலே ஒரு கொஞ்சமாவது வராமல் அந்த உயிரிந்த அனுபவங்களை பெற முடியாது. ஆகவே இறைவன் அடுத்ததாக என்ன செய்ய போகிறான் என்றால், காலம் நீதித்து விட்டு இது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனி நிகழும். காலம் நீதித்து அந்த ஆன்மா அனுபவிக்கின்ற வேண்டிய அந்த வினையை தீர்மானித்து விட்டு நியமித்து விட்டு பிறகு அந்த உயிரை எழுப்ப வேண்டும். முதலிலே அதற்கு செயலை கொடுக்க வேண்டும், அது ஒரு செயல், பிள்ளையை தட்ட வேண்டும். பிள்ளையை தட்டினால்தான் அவன் எழும்புவான். அப்படி தட்டி எழும்பாத பட்சத்திலே பிள்ளையை வகுப்புக்கும் போக முடியாது, அனுபவிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. முதல் பிள்ளையை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த அப்படி அந்த அந்த ஆன்மாவை கொஞ்சம் அதனுடைய செயல்திறனுக்கு கொண்டு வருகிற நிலைக்கு அதற்கு ஒரு தத்துவ பெயர் வைத்தார்கள், கலை என்று பெயர் வைத்தார்கள். அது உறங்கி கிடக்கிற ஆன்மாவை கலைத்து பழையபடி சொந்த நிலைக்கு கொண்டு வருவதென்று விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ காலம் தத்துவம் தோன்றிவிட்டது, நியதி தோன்றிவிட்டது, இப்ப தட்டி எழுப்பியாயிற்று கலை. எழும்பினோனே அறிவு கொஞ்சம் வரும். உங்களுக்கு தெரியும், தூக்கமாக இருக்கிற பொழுது அறிவு எழும்பினோனா பிள்ளை அம்மாவிடம் காப்பி கேட்பான் அல்லது டூத்பேஸ்ட் கேட்பான், ஏதாவது கேட்கிறான் என்றால் அந்த அறிவு வந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே காலம் தெரிந்து வந்து விட்டது, நியதி வந்து விட்டது, பிள்ளையை தட்டியாகி விட்டது. இப்ப பிள்ளை எழும்பி விட்டான், அதற்கு பெயர் கலை என்று தத்துவம், காலம் நியதி கலை. அடுத்ததாக இப்ப பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு வந்து விட்டது, அதற்கு வித்தை என்று பெயர். நான் பிள்ளை பிள்ளை என்று சொல்வது ஆன்மாவை, அந்த பிள்ளை அந்த அதற்கு செயல் வந்து விட்டது, பிறகு கொஞ்சம் அறிவு வந்து விட்டது, வித்தை என்று அடுத்த தத்துவம் தோன்றுகிறது. அதற்கு அடுத்தது விழித்து விட்டான், அறிவு வந்து விட்ட உடனே விருப்பம் வரும். அன்றைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்பான், இல்லாட்டி போகணும் என்பான், எனக்கு இட்டலி கட்டி கொடு என்பான், இல்லாட்டி எனக்கு இட்டலி வேண்டாம் என்பான். அப்போ விருப்பங்கள் தோன்றிவிட தொடங்கி விடுகிறது. இந்த விருப்பங்க தத்துவ விருப்பம் தோன்றுகிற இடத்துக்கு அராகம் என்று பெயர். நான் திரும்ப சொல்லுகிறேன், கால தத்துவம் உருவாக்குவான். பிறகு அதற்குள்ளே இது அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நியமிப்பான். பிறகு அதை எழுப்புவான். கலை தத்துவம் தோன்றும். அதற்கு பிறகு விருப்பம் உண்டாக அறிவுண்டாகும், வித்தை உண்டாகும், வித்தை தத்துவம் தோன்றும். அதற்கு பிறகு வித்தை தோன்றிய பிறகு அதற்கு விருப்பங்கள் தோன்றும், அராக தத்துவம் தோன்றும். இப்ப பாருங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சும் தோன்றினுடனே ஆன்மா ஒரு வடிவு பெறுகிறது. ஆன்மாவுக்கு ஒரு ஷேப் வந்து விடுகிறது. இதுவரைக்கும் அது ஒரு சூக்கும பொருளாக இருந்தது, காலத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம், அதுக்கான வேலை கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்கான விருப்பம், செயல், அறிவு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த அஞ்சும் சேர்ந்தோடனே ஒரு உருவம் வருவது போல ஆன்மாவுக்கு இந்த ஐந்தும் ஒரு உருவம் தருகிற காரணத்தினாலே இந்த ஐந்தையும் சட்டை என்கிறார். ஒரு சட்டை போட்டவுடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஷேப் வருகிறது அல்லவா, அது மாதிரி இந்த அஞ்சையும் போட்டினோடனே ஆன்மாவுக்கு ஒரு ஷேப் வருகிறதாம். அதனாலே இந்த ஐந்தையும் ஆன்மாவினுடைய சட்டை என்கிறார்கள். பஞ்ச கஞ்சுகம் என்று இதற்கு பெயர். பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் சட்டை. இந்த அஞ்சும் சேர்ந்தவுடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறது, அதனை பஞ்ச கஞ்சுகங்கள் என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்த ஐந்து சட்டையும் போட்டு கொண்டு விட்டது. போட்டு வந்தவுடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வடிவநிலை பெறுகிறது. அந்த வடிவநிலை பெற்ற ஆன்மாவை புருடன் என்று சொல்கிற வழக்கம். அதை புருடன் என்று சொன்னால் புருட தத்துவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு அடிப்படை விளக்கத்துக்காக இவற்றை சொல்லுகிறேன். இதை விட மேலே படிக்க 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 இந்த விளக்கங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டு போகும், அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு நீங்கள் பிழையாக சொன்னீர்களே என்று தயவு செய்து சொல்லக்கூடாது. இதை இப்படி விளங்கினால்தான், ஒரு பிழையிலே இருந்துதான் சரிக்கு போக முடியும். அதுக்காகத்தான் சொல்றேன். அதுதான் நாங்கள் தூளருந்தது நியாயம் என்ற ஒரு நியாயத்தை பற்றி படித்திருக்கிறோம். தூளருந்தது நியாயம் என்றால் ஒரு பிழையை தொட்டு பிறகு அதிலிருந்து சரியை தொடுவது. அதை நாங்கள் முன்பு நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் முடித்த உடனே இந்த நட்சத்திரம் காட்டுகிற பொழுது அருந்ததி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறதுங்கிறது பொழுது அருந்ததி தெரியாது, அது ஒரு சின்ன நட்சத்திரம். அதுக்காக சப்தரிசி மண்டலத்தை முதலிலே ஐயர் காட்டுவார். ஏழு நட்சத்திரம் வரிசையாக இருக்கும். இந்தா பாருன்றோடனே நாங்கள் அந்த ஏழுக்கு பேர் தான் அருந்ததி என்று பார்ப்போம். பிறகு அந்த ஏழும் தெரியது தெரிந்ததுன்ற பிறகு அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறது பாரு, அருந்தான் அருந்ததி என்று காட்டுவார். இதெல்லாம் அருந்ததியை பார்த்த காலத்தில், இப்போ கல்யாண மண்டபத்துக்குள்ள என்னது கூரை தான் பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு முதல் அந்த ஏழும் தெரிந்திருக்காவிட்டால் அந்த அடுத்தது தெரிந்திருக்காது. அப்போ ஒரு பிழைக்கு கொண்டு போய் சரியை காட்டுவது. அப்படித்தான் நான் இப்பொழுது சொல்லுகிற தத்துவங்கள். அடிப்படை தெரிந்தால்தான் மேலே விளங்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் ஒரு வடிவம் கொடுத்தது. அந்த வடிவம் கொடுத்த ஆன்மா, இயங்கத்தக்க ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர். இனி இதனோடு மாயை என்கின்ற ஒரு பகுதியும் சேர்ந்து கொள்கிறது. பிரகிருதி மாயை என்ற மாயை. இதிலே சில பேர் முன்னே சொன்ன மாயை ஏற்றுக்கொள்வார்கள், அசுத்த மாயை. பேர் சில பேர் பின்னே வருகிற மாயை ஏற்றுக்கொள்வார்கள். அது நாங்கள் இப்போ படிக்கப் போகிறோம், அதிலே விளங்கிக் கொள்வோம். ஆகவே இந்த ஐந்தும் ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்கத்தக்க தகுதியை பெறுகிறது. இவ்வளவும் முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி ஒரு தரம் சொன்ன அவ்வளவுத்தையும் சொல்லுகிறேன். இறைவனை சக்தி ஆன்மாவை மீட்டெடுப்பதற்காக ஆன்மா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறது. வாத்தியாரை வகுப்பறைக்கு கொண்டு வருவது போல சக்தி இறைவனை கீழே இறக்கி கொண்டு வருகிறது. ஆனால் வாத்தியாருக்கு தனிமேசை கதடை போட்டிருப்பது போல மாயையிலே ஒரே வகுப்பறை தான், ஆனால் வகுப்பறையினுடைய ஒரு பகுதி ஆசிரியருக்கு ஒதுக்கப்படுவது போல இந்த மாயையை இறைவன் சுத்த மாயை என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து இறைவனுடைய ஆற்றல்களை அதற்குள்ளே இறக்கி ஐந்து படியிலே இறக்குவார்கள். சிவம், சக்தி, நாதம், விந்து, நாதம், சதாக்கியம், சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று ஐந்து படியாக இறக்குறதோடு அவ்வளவுதான் அவர் இறங்கலாம். பாத்தியார் இறங்குறதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மாணவனோட தோல்லை கை போட்டு அவர் இருக்க முடியாது. அவர் அவ்வளவுதான் இறங்குவார். இனி அங்கிருந்தபடி மாணவனை நெறிப்படுத்தப் போகிறார். ஆகவே மாணவனை முதலில் இயங்க செய்ய வேண்டும். இயங்குவதற்கான ஒரு கால அட்டவணை நியமிப்பார். அந்த கால அட்டவணைக்குள்ளே அந்த ஆன்மா செயல்பட வேண்டிய செயலை நியமிப்பார். அந்த ஆன்மா செயலை நியமித்த பிறகு இனி அந்த ஆன்மாவை அதற்கு தயார் பண்ண வேண்டும். முதலே அதை தூண்டுவார், அதனுடைய செயல்திறனை தூண்டுவார். செயல்திறன் வந்தோடனே கொஞ்சம் அறிவு திறன் வரும். செயல்திறனும் அறிவுத்திறனும் வந்தோடனே விருப்பத்திறன் வரும். இந்த ஐந்தும் வந்தோடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வந்துவிடும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று இந்த ஐந்து தத்துவங்களும் சொல்லப்படுகின்றன. இந்த ஐந்தும் வந்தவுடனே ஆன்மா ஒரு முழு நிலை பெறும். இந்த ஐந்தையும் ஆன்மாவினுடைய சட்டை என்று பஞ்சகஞ்சுகம் என்று சொல்வார்கள். இந்த ஐந்தும் வந்தவுடனே ஆன்மா இயங்கத்தக்க ஒரு தகுதி பெறுகிற பொழுது அதை புருட தத்துவம் என்று அந்த ஆன்மாவை சொல்வார்கள். அந்த புருட தத்துவத்தைக்கும் புருட தத்துவத்தின் தத்துவம் மாயையை பெற்றுக்கொண்டு இயங்க தயாராகிறது. மாயையை பெற்றுக்கொண்டு இயங்க தயாராகிறது. ஆகவே இந்த ஏழு தத்துவமும் சேர்ந்த உடனே ஆன்மா இயக்கத்துக்கு வந்து விடுகிறது. இவ்வளவுத்தையும் புரிந்து கொண்டு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இந்த ஏழும் வந்தவுடனே ஆன்மா இயங்கத்தக்கதாக ஆகிவிடுகிறது. அதனாலே இந்த ஏழுக்கும் வித்யா தத்துவங்கள் என்று பெயர். முதல் படித்த ஐந்துக்கும் சிவதத்துவம் என்று பெயர். பிறகு இந்த ஏழுக்கும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்கத்தக்க தகுதி பெற்று முழுமையான அந்த இயக்க நிலைக்கு உண்டாகிறபடியால் அதற்கு வித்யா தத்துவங்கள் என்று இந்த ஏழுக்கும் பெயர் வைக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஐந்து தத்துவம் சிவதத்துவமும் படித்து விட்டோம், வித்யா தத்துவம் ஏழு படித்து விட்டோம். ஆகவே மொத்தம் ஐந்து மேலும் 12 தத்துவம் படித்து விட்டோம். மொத்தம் 36 தத்துவம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதில் 12 தத்துவம் போனால் இன்னும் 24 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 24 தத்துவங்களுக்கும் ஆத்ம தத்துவங்கள் என்று பெயர். அங்கேதான் உயிர், இனி இதுவரைக்கும் அது விளையாட தயார் பண்ணின வேலைதான் இவ்வளவு நேரம் நடந்தது. இனித்தான் விளையாட்டு தொடங்க போகிறது. அந்த விளையாட்டு தொடங்குகிற அந்த பகுதியை ஆத்ம தத்துவம் என்று சொல்வார்கள். அந்த ஆத்ம தத்துவம் 24 நாம் அடுத்த வகுப்பிலே படிப்போம். நீங்கள் கழித்தீர்களோ இல்லையோ, நான் கழித்து போய்விட்டேன் என்றபடியால் இவ்வளவுத்தையும் மனதில் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இது நான் சொல்வது பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி விளங்குறீர்கள்? இது ஆணவமா சொல்வதாக நினைக்காதீர்கள். இப்படி இதை இலகுவாக விளங்க வேண்டும். சித்தாந்தம் படித்த பல பேர் இதை போட்டு பயமுறுத்தி விடுவார்கள். இது அடிப்படையை முதல் விளங்கினால், இப்ப நீங்க நாங்கள் நூல் படிக்கிற பொழுது உங்களுக்கு அந்த பயமுறுத்தல் விளங்கும், அதுல என்னென்ன எல்லாம். ஆனா அவர்கள் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்வது உண்மை இல்லை. ஆனால் இதை முதலிலே விளங்கினால் தான், இப்படி ஒரு வடிவம் இருக்கிறது என்று விளங்கினால் தான் அதுக்குள்ளே நாம் பயணிக்க தொடங்கலாம். திடீரென்று பயணிக்க தொடங்கின உண்மை ஆனால் அடியும் விளங்காது, நுனியும் விளங்காது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு உத்தி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பட்ட துன்பம் என்னுடைய மாணவர்கள் படக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் இதுக்குள்ளே பயணிப்பதற்கு நான் படாத பாடுபட்டு முன்பும் சொல்லியிருக்கேன். எத்தனையோ ஆசிரியரிடம் போய் திருப்பி ஓடி வந்திருக்கிறேன். எனக்கு இப்படி சொல்லி இதை விளங்கப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆசை, அதனாலே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த 12 தத்துவம் படித்து விட்டோம். இந்த 36 தத்துவமும் விளங்கி நான் போன வகுப்பிலே சொன்ன இந்த முப்பொருள் பற்றிய தொடர்புகளும் விளங்கினால் அவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். இதை அதாவது கேட்கிற சைவ சித்தாந்த பேரறிஞர்கள் இவர் என்ன மடக்கதை பேசுகிறார் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் சொல்வதிலே உண்மை இருக்கிறது. முழு உண்மையும் இல்லை, ஆனால் உண்மை இல்லாமலும் இல்லை. இவ்வளவும் விளங்கிவிட்டால் இதை வைத்து மற்ற சின்ன சின்ன இடங்களை நுட்பமாக விளங்கி கொண்டு போவதைத்தான் சைவ சித்தாந்தம் செய்கிறது. ஆகவே இதை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சொன்னதை திருப்பி ஒரு தரமாவது போய் நினையுங்கள். இறைவன் மாயைக்குள்ளே 5 படி இறங்குகிறான். உயிரை தயார்படுத்துவதற்கு 7 தத்துவங்களை உருவாக்குகிறான். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, 7 தத்துவம். இப்போ 12 தத்துவம் விளங்கிவிட்டது. 36 விளங்குவது என்பது பெரிய விஷயம். இதை விளங்கிவிட்டால் இன்னும் 24 சுலபமாக விளங்கலாம். அதுதான் நம்மோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய இயக்கத்தோடு அது ரொம்ப ஆர்வமாக விருப்பமாக நாம் படிக்க முடியும். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.